அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
இன்றைய நாளிலே தேவனின் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பலவிதமான பாரங்களை மனதிலே சுமந்து நிற்கும் நீங்கள் பார சுமையை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஓர் சிறந்த வாய்ப்பு. பங்கு பெறுங்கள் இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் தாழ்மையோடு முழுரையத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய ஒரு வாரத்தை எங்களை வாழ்க்கையை கூட்டிக் கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். கடந்த வாரத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது எங்களுக்கு நீர் பாராட்டின நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் விபத்திலே தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்து துக்கத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து உம்முடைய கிருபையின் அரவணைப்புக்குள்ளாக நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். அதுபோல கண் பார்வையை வாழ்க்கையிலே பாதியிலே இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாய் பார்வை குறைகிறது என்று வேதனையோடு எங்களுக்கு எழுதிய சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைக்கிறோம். அப்பா, கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அந்த பலவீனத்தை பரிபூர்ணமாய் நீர் மாற்றி நல்ல பார்வையை நீர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அதற்காக எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் வைத்தியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். நெஞ்சு வலியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அவருடைய சரீரத்திலே இரத்த ஓட்டத்தை நீர் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்த ஓட்டத்திற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் உடைய நாமத்தினாலே, உடைய வல்லமையினாலே நீர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் இந்த நாட்களிலே வீடு கட்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இம்மட்டும் பாராட்டின கிருபைகளுக்காக, அவர்களுக்கு நீர் கொடுத்த உதவிகளுக்காக, ஒத்தாசைகளுக்காக, வாய்ப்புகளுக்காக, வழிநடத்தலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எதிர்பாராமல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற தடைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய வேதனையை நீர் புரிந்து கொள்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்பட்டிருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்தி தொடர்ந்து சரியானபடி வீட்டை கட்டி முடித்து உம்முடைய நாம மகிமைக்கென்று அதை பிரதிஷ்டை செய்ய நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிற வாலிப தங்கைமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவருடைய இருதயத்தில் உள்ள பயத்தை கலக்கத்தை எல்லாவற்றையும் எடுத்து போடும். அவர்களை வாழும் நாள் முழுவதும் நேசிக்கிற, உண்மை உள்ள, உமக்கு பயப்படும் பயமுள்ள நல்ல வாழ்க்கை துணைகளை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் தனிமையில் இருக்கிற எங்களுடைய நேயர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு பக்க துணையாய் பாதுகாவலராய் இருந்தரலும், தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தரலும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர உதவி செய்யும். இந்த காரியத்திற்கு நான் யாரிடத்திலே போவேன் என்று கலங்கும் பொழுதெல்லாம் சரியான உதவிக்காரங்களை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு நேரே இறங்கி அவருடைய புற்றுநோயை சரீரத்தில் விட்டு அப்புறப்படுத்தி பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கொடுக்கப்படுகிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக மனதிலே உமக்குள்ளே ஒரு தைரியத்தை நீரே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எனவும் குடும்பத்திலே தனி நபர்களாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகள், குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்களின் ரட்சிப்பை குறித்து பாரப்பட்டு வேதனையோடு உடைய பாதத்திலே ஜெபிக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா. குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட நீர் இறங்கி உதவி செய்தலும். உடைய பிள்ளைகள் சாட்சிகளாய் வாழ நேரே அருள் புரியும். ஏற்ற நேரத்திலே அவர்களுமை அறிந்து கொண்டு ஆண்டவரே குடும்பமாய் உடைய பரிசுத்த சன்னிதிலே வந்து காணப்பட நேரே அவர்களுக்கு கிருபை செய்தலும். எனவும் ஊழிய பாதையிலே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். தனித்தனியாக திருச்சபைகளை ஏற்படுத்தி பாரத்தோடும் அக்கறையோடும் ஆத்மாக்களை உடைய பாதத்திலே கொண்டு வரும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஊழியத்திலே இருக்கும் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டலும். ஊழியர்களுக்கு தடை செய்கிற நபர்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் அந்தந்த நேரத்திலே கொடுத்து ஊழியத்திலே வளர்ச்சிக்கான கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பெயராய் ஆசீர்வதித்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நல்ல சுகம்பலன் தந்து, தேவையான ஞானத்தை தந்து, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, விசேஷித்த கிருபைகளை இந்த ஆண்டிலே உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்தலும், குடும்பங்களிலே அன்பும் ஐக்கியமும் நிலைத்திருக்கட்டும். ஒவ்வொருவரும் படும் பிரயாசங்களிலே பலன் கிடைக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற எங்கள் கருமையான நேயர்களே, இந்த கால வேளையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஒருவேளை கவலையோடு, பிரச்சனையோடு, துக்கத்தோடு இந்த கால வேளையிலே நீங்கள் எழுந்திருப்பீர்கள் என்றாலும் கர்த்தர் இன்று உங்களுக்கு துணை நிற்கிறார் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்நாட்களிலே எஸ்ராவின் புத்தகத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கும்பொழுது எருசலேம் தேவாலயம் மீண்டுமாக கட்டப்பட துவங்கிய பொழுது எதிரிகள் வந்து அதை நிறுத்திவிட்டார்கள் என்று சிந்தித்தோம். அர்த்த சஷ்டா என்ற பெர்சிய அரசனுக்கு அவர்கள் எருசலேமை குறித்த தவறான ஒரு செய்தியை அனுப்பி எருசலேமானது கலகம் செய்கிற நகரம் என்றும் தீமையான நகரம் என்றும் கூறினார்கள். அர்த்த சஷ்டாவும் சரித்திரத்தை புரட்டி பார்த்து அந்த ஜனங்கள் கலகம் செய்கிறவர்கள் என்பதை அறிந்தான். குறிப்பாக தெற்கு ராஜ்யம் விழுந்து போவதற்கு முன்னாலே நடைபெற்ற காரியங்களை அறிந்தான். மூன்று முறை அவர்கள் கலகம் செய்திருக்கிறார்கள். இறுதியாக நேபுகாத்நேச்சார் வந்து நகரத்தை இடித்தான். ஆனால் அர்த்த சஷ்டா பூரணமாக அந்த காரியங்களை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் கலகம் செய்வது உண்மை என்பதை அறிந்திருந்தாலும் எருசலேமை மீண்டுமாக கட்டுவதற்காக கோரேஸ் அரசன்தான் அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை அனுப்பினான் என்பதை எண்ணி பார்க்கவில்லை. இது உண்மையாகவே எருசலேமிற்கு திரும்பி வந்த ஜனங்களை சோர்ந்து போக பண்ணியது. அவர்கள் கட்டுமான பணியை நிறுத்தினார்கள். இந்த முழு பணியையுமே அவர்கள் விட்டுவிட்டு போக பண்ணும் அளவிற்கு அவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். இதுதான் தங்கள் பிரச்சனையை ஒரு முடிவிற்கு கொண்டு வரும் என்று எண்ணினார்கள். இன்றும் சிலர் தாங்கள் வசித்து வரும் இடங்களை மாற்றிக்கொண்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் எல்லா காலகட்டங்களிலேயும் இது உண்மையானது அல்ல. பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை விட்டு ஓட முடியாது, உங்கள் பிரச்சனையை விட்டு நீங்கள் ஓட முடியாது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு ஓடவில்லை. தேவன் ஆகாயையும் சகரியாவையும் அவர்களுக்கு தீர்க்க தரிசிகளாக எழுப்பினார். எஸ்ரா நெகேமியா புத்தகங்களை நாம் படிக்கும்பொழுது அதோடு கூட ஆகாய், சகரியா, எஸ்தர், தானியேல் இந்த புத்தகங்களையும் படிப்பது நல்லது. ஏனென்றால் இவை எல்லாமே ஒரே காலகட்டத்திலே எழுதப்பட்டவை. சரி, எஸ்ரா 5:1 பாருங்கள். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா எனும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதிலே மீண்டும் பணியை தொடரும்படியாக கர்த்தர் இந்த தீர்க்க தரிசிகள் மூலமாக ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். பெர்சியா ராஜாவான கோரேசனிடத்திலிருந்து ஒரு கட்டளை பிறந்திருந்தது என்பதை அறிந்திருந்தார்கள். அவரே தேவாலயத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்து இவர்களை அனுப்பியிருந்தார். அது மட்டுமல்ல, இப்பொழுது தேவாலயத்தை திரும்ப கட்டுவது தேவனுடைய சித்தம் என்றும் இது தேவனுடைய நேரம் என்பதையும் அறிந்திருந்தார்கள். ஆகாய் இந்த ஜனங்களை கர்த்தருடைய செய்தியாளர்கள் என்று கூறுகிறார். இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் ஒன்று போல செயல்படுகிறவர்கள் அல்ல. இவர்கள் இரண்டு பேருக்கும் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை, இரண்டு பேரும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். ஆகாய் தன்னுடைய கால்களை பூமியிலே ஊந்தியவராய் இருந்தார். அதாவது தனிப்பட்ட விதத்திலே உறுதியான ஒரு மனிதர் இவர். ஆகாய் தீர்க்கதரிசியை நீங்கள் சார்ந்து கொள்ளலாம். அவர் உண்மையை விரும்புகிறவராய் இருந்தார். அவர் ஒரு அளவுகோலை தன்னோடு வைத்து எல்லா காரியங்களையும் அளந்து கொண்டே இருந்தார். ஆகாய் கொடுத்த செய்தியானது மக்களுடைய இருதயங்களின் ஆழங்களை தொட்டது. இப்படி மக்களுடைய இருதயங்களின் ஆழங்களை தொடும்படியான செய்தியாளர்கள் பொதுவாக பெயர் பெற்றவர்களாய் இருக்கிறதில்லை. சகரியா தீர்க்கதரிசி முழுவதும் வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசி. எப்பொழுதுமே அவருடைய தலை மேகங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொல்லலாம். அவர் மிக அருமையான தரிசனங்களையும் செய்திகளையும் கொண்டவராய் இருந்தார். அவர் ஜனங்களின் உணர்ச்சிகளை தூண்டும்படியாக பேசக்கூடியவர். இவரும் ஜனங்களுடைய இருதயத்தை தொடுகிறவராய் இருந்தார். ஆகாயும் சகரியாவும் இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயத்தோடும் அவருடைய மனசாட்சியோடும் கூட தெளிவாக பேசினார்கள். ஆகாய் ஒரு தலைமைத்துவ பொறுப்பை செயல்படுத்துகிறவராய் இருந்தார். ஆனால் இரண்டு பேருமாக சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்தை மீண்டுமாக கட்ட மக்களை உற்சாகப்படுத்தினார்கள். எனவே பிரியமான சகோதரனே சகோதரியே, இஸ்ரவேலின் புத்தகத்தை நாம் படிக்கிற நாட்களிலே நீங்கள் தனித்து நேரம் எடுத்து ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தையும் சகரியாவின் தீர்க்க தரிசனத்தையும் படிப்பது நல்லது. இஸ்ரா 5:2-3 அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாய செருபாவேலும் யோசதாக்கின் குமாரனாய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்க தரிசிகளும் இருந்தார்கள். அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னாய் என்பவனும் சேத்தார் போஸ்னாயும் அவர்கள் வகையராவும் அவர்களிடத்திற்கு வந்து, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். ஆலய கட்டுமான பணி தொடர்வதை எதிரிகள் கேள்விப்பட்டார்கள். தத்னா என்பவன் சமாரியாவிலே ஆளுநராக இருந்த ஒரு பெர்சியன். சேத்தார் போஸ்னாய் ஒரு உயர் அதிகாரியாய் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் வந்து வேலையாட்களுக்கு சவால் கொடுக்கிறார்கள். இந்த மதிலை கட்டக்கூடாது என்று சொன்னமே, இப்பொழுது அதை கட்டும்படியாக உங்களுக்கு யார் கட்டளையிட்டார்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஜனங்கள் கொடுத்த பதிலானது உண்மையாகவே பதில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முதலாவதாக தத்னாயும் அவன் கூட்டமும் எதிரிகள்தான். அவர்கள் உலகத்தின் மக்கள். எனவே இந்த யூதர்கள் பண்டிக்கு முன்னாலே பொன் முத்துக்களை போடவில்லை. தேவன் எங்களை கட்டும்படியாக சொன்னார் என்று கூறினால் அவர்கள் புரிந்து கொள்ளவா போகிறார்கள் என்ற எண்ணத்தோடு அமைதலாயிருந்தார்கள். சங்கீதம் 25:14 நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய ரகசியம் கர்த்தருக்கு பயந்தவர்களோடு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 26:5 பார்க்கும்பொழுது, மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடு என்பது போல அவர்களும் கொடுத்தார்கள். ஒரு கேள்வியின் மூலமாய் அதை கொடுக்கிறார்கள். எப்படி? ஆலய கட்டுமான பணியிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் பட்டியலிலே உங்களுடைய பெயர் இல்லை. இந்த பணியிலே நீங்களும் ஒரு பங்குதாரராய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியும். உங்கள் பெயர் இந்த பணித்திட்டத்தில் இல்லாதபடினாலே உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது இல்லை என்பது போல கூறினார்கள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இதை குறித்து கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை என்பது போல பதில் கூறிவிட்டார்கள். இப்படிப்பட்ட பதிலானது உண்மையாகவே அவர்களை மிகவும் ஒரு பிரச்சனைக்குள்ளே வழிநடத்தியிருக்கும். ஆனால் அங்கே என்ன நடந்தது பாருங்கள், எஸ்ரா 5:5. ஆனாலும் இந்த செய்தி தரியவனிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவருடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். கவனித்தீர்களா? இவருடைய வேலை தடைபடாதபடிக்கு தேவனுடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. ஆம் அருமையான சகோதரனே சகோதரியே, இது கர்த்தருடைய சித்தம் என்பதை அறிந்து நீங்கள் தைரியமாக ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தடைகள் ஏற்படும் என்றால் அதை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. சரியான பதிலை கூறிவிட்டு தொடர்ந்து நீங்கள் பணியை தொடரலாம். ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலும் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பணியை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த காலகட்டத்திற்குள்ளே அர்த்தசஷ்டா ராஜாவாக இல்லை, இப்பொழுது பெர்சியா அரசனாக தரியு இருக்கிறான். அவருடைய சிறையிருப்பின் 70 ஆண்டுகள் நிறைவேறிய நேரம் அது. எஸ்ரா 5:6-7 நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தத்னா என்னும் தேசாதிபதியும் சேத்தார் பொஸ்னாயும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அப்பர்சாகியரான அவன் வகையராவும் ராஜாவாகிய தரியுவுக்கு எழுதி அனுப்பின கடிதத்தின் நகலாவது. ராஜாவாகிய தரியுவுக்கு சகல சமாதானமும் உண்டாவதாக. இந்த கடிதத்தை தரியு ராஜாவிற்கு கொண்டு சொல்வதற்காக என்று மட்டும் அந்த அதிபதி ஒருவரை அனுப்பியிருக்க வேண்டும். 8 பாருங்கள், நாங்கள் யூதர் சீமையில் உள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களின் மேல் உத்தரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிசாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக. இவர்களை நாங்கள் வேவு பார்ப்பதற்கு செல்லவில்லை. நாங்கள் அவர்களுக்கு எதிரிகளும் அல்ல. அவர்கள் எங்களண்டை இருப்பதனாலே தற்செயலாக பணியை நாங்கள் பார்த்தோம். அப்பொழுது நாங்கள் கண்டது இதுதான் என்று தொடர்கிறார்கள். இஸ்ரா 5:9-10. அப்பொழுது நாங்கள் அவர்கள் மூப்பர்களை நோக்கி, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டது யார் என்று கேட்டோம். இதுவுமல்லாமல் அவர்களுக்குள்ளே தலைவரான மனிதர் இன்னார் என்று உமக்கு எழுதி அறியப்படுத்தும்படி அவர்கள் நாமங்கள் என்னவென்றும் கேட்டோம். கவனித்தீர்களா? தங்களை உற்சாகப்படுத்தி கட்டுமான பணியை தொடரும்படியாக தங்களோடு பேசின தீர்க்கதரிசிகளை குறித்து அவர்களுக்கு யூதர்கள் சொல்லவில்லை. 11 அவர்கள் எங்களுக்கு பிரதித்திரமாக, நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாயிருக்கிறவருக்கு அடியாராயிருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்ந்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். இப்பொழுது இங்கே தாங்கள் எப்படி சிறைப்பட்டு போனார்கள் என்ற உண்மையான சரித்திரத்தை சொல்கிறார்கள். தேவனை விட்டு அநேகர் தூரம் போனபடினாலே 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர்கள் சிறைப்பட்டு போன சம்பவத்தை விவரிக்கிறார்கள். 12:13 எங்கள் பிதாக்கள் பர்லோகத்தின் தேவனுக்கு கோபம் ஊட்டினபடியினால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் கல்தேயன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் 1 வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார். இப்பொழுது அவர்கள் மிக தெளிவாக பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் 1 வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர்தான் இந்த ஆலயத்தை கட்டும்படியாக எங்களை கட்டளையிட்டார் என்பதை விவரிக்கிறார்கள். இஸ்ரா 5:14-15. நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்த தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமூட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாக நியமித்த செஸ்பாத் சார் என்னும் நாமம் உள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து அவனை நோக்கி, நீ இந்த பனிமூட்டுகளை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ, தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார். அந்த கடிதம் ஒரு வேண்டுகோளோடு கூட நிறைவடைகிறது. இஸ்ரா 5:17 இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும், இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் என்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள். ஆலய கட்டுமான பணியிலே எதிர்த்து நின்றவர்கள் கோரேசு இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுத்திருப்பார் என்பதை நம்ப முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் கோரேசு இப்படி கட்டளையிட்டார், ஆனபடினாலேதான் செய்கிறோம் என்று யூதர்கள் சொல்வதையும் தெளிவாக எழுதி அனுப்பினான். இப்பொழுது கோரேசு இவர்களுக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளின் நகல்கள் ஏதாவது அங்கே இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக சொல்கிறார்கள். அப்படி எந்த கட்டளையும் இருக்காது. இந்த ஜனங்கள்தான் தங்கள் சொந்த விருப்பத்தினாலேதான் செய்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, அன்று யூதா ஜனங்கள் தேவன் வைத்த நிலைமையிலேதான் இருந்தார்கள். ஆனால் தங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் சோர்ந்து போயிருந்தார்கள். தேவனுடைய திட்டப்படி அவர்கள் கானான் தேசத்திலே இருந்தார்கள். தேவன் கோரேசுக்கு கட்டளையிட்டது போல அவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி சென்று இருந்தார்கள் என்றாலும் அவர்களது மனநிலை சரியானதாக இல்லை. அது சோர்ந்து போயிருந்தது. தாங்கள் செய்து கொண்டிருந்த முக்கியமான பணியை விட்டுவிட்டு விலகிவிட வேண்டும் என்றுதான் இருந்தார்கள். எனவேதான் தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தினார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளிலே பலர் தங்கள் வைக்கப்பட்டிருக்கிற நிலைமைக்கும் தங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைக்கும் உள்ள தொடர்பை குழப்பிக் கொள்கிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாதுகாவலான ஒரு நிலைமையிலே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் நிலைமை என்ன? ஒரு சோர்ந்து போன பரிசுத்தவானாயிருக்கிறீர்களா, அல்லது உங்கள் ரட்சிப்பை குறித்து இயேசு கிறிஸ்துவிலே நங்கூரமிட்டவர்களா இருக்கிறீர்களா? உங்களுக்கு வருகிற சோதனைகளை குறித்து கலங்கி பயந்து, இது என்னடா வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழத்தான் வேண்டுமா என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நீங்கள் ஒருமுறை ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையானால் இன்றைக்கும் அந்த நிலைமையிலேயே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளோ அழுத்தங்களோ சோதனைகளோ உங்களை தேவனை விட்டு தூரம் போகும்படியாக செய்கிறதா? சோர்ந்து போய்விடாதீர்கள். அன்று யூத ஜனங்கள் அப்படித்தான் சோர்ந்து போயிருந்தார்கள். மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் தங்கியிருக்கிறார். அவருடைய சித்தமே நிறைவேற்றப்படப் போகிறது. இப்பொழுது ஒரு கண்டுபிடிப்பு நடைபெறுகிறது. எதிரிகளினுடைய வாயை அது மூடப்போகிறது. பாருங்கள் என்ன நடக்கிறது. எஸ்ரா 6:1, இப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். தூசி படிந்திருந்த கட்டளையின் நகலை அரண்மனையிலே தேடி எடுக்கிறார்கள். எஸ்ரா 6:2-3, மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விபரமாவது, ராஜாவாகிய கோரேசின் 1 கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவுது. அதன் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக. அது 60 உயரமும் 60 அகலமுமாயிருக்க வேண்டும். மட்டுமல்ல, 5 பாருங்கள், அண்டியும் நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது. அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது. கவனித்தீர்களா, சகலமும் அரண்மனையிலே பதிவு செய்யப்பட்டு நகல் பத்திரமாயிருந்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தரியு ராஜா கண்டுபிடிக்கிறான். எதிரிகள் இதை குறித்து தரியு ராஜாவிற்கு அறிவிக்காமல் இருந்திருப்பார்கள் என்றால் இந்த கட்டளை குறித்து தரியு அறிந்திருக்க முடியாது. சொல்லப்போனால் எதிரிகள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்று சொல்லலாம். இப்பொழுது பாருங்கள், தரியு ராஜா தத்னாய்க்கு பதில் செய்தி அனுப்புகிறான். இஸ்ரா 6:6-7, அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அற்பச்சாகியரான உங்கள் வகையராய் யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகியிருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்ட கடவர்கள். இந்த தத்னாய் மிக முக்கியமான ஒரு அதிபதியாக சமாரியாவிலே இருக்கிறான். எருசலேம் தேவாலய கட்டுமான பணியை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று எண்ணினான். ஆனால் கோரேஸ் ராஜாவினுடைய கட்டளையின் நகல் கண்டெடுக்கப்பட்டபடியினாலே மேதிய பெர்சிய அரசர்களின் கட்டளை இது, அதை தான் மாற்றக்கூடாது என்பதை தரியு அறிந்து கொள்கிறான். எனவே இப்பொழுது மீண்டுமாக மேலும் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். எஸ்ரா 6:8 பாருங்கள், தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். நீங்கள் அவருடைய பணியை தடை செய்யாமல் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பணிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறினான். நதிக்கு அப்புறத்திலே நீங்கள் வாங்குகிற எல்லா வரிகளிலேயும் தொகையை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அங்கேயே ஆலய கட்டுமான பணிக்கு கொடுத்து கட்டுமான பணியிலே அவர்களை தாங்குங்கள் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். யார் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பணிக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களே கர்த்தருடைய பணியிலே உதவி செய்கிறவர்களாய் மாறும்படியாக தேவன் செயல்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்பதை நீங்கள் அறிந்து இப்பொழுது நீங்கள் முன் சென்று கொண்டு இருக்கும் பொழுது, உங்களை தடுப்பதற்காகவோ உங்களை கெடுப்பதற்காகவோ அல்லது நீங்கள் வேலையை விட்டுவிட்டு ஓட செய்யும்படியாகவோ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களை குறித்து பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்கவும் வேண்டாம். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பணியானது கர்த்தருடைய சித்தம் என்பதை பூரணமாய் நீங்கள் அறிந்தவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உறுதியாக நில்லுங்கள். உங்களை குறித்து தீமையாய் பேசுகிறவருடைய வார்த்தைகளை கண்டு நீங்கள் கலங்க தேவையில்லை, கண்ணீர் வடிக்க தேவையில்லை, இடத்தை மாற்ற வேண்டும், வேலையை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் எண்ண தேவையில்லை. எதிர்ப்புகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும்பொழுது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று மட்டும் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். தொடர்ந்து நீங்கள் அதே இடத்திலிருந்து பணி செய்வது கர்த்தருடைய சித்தம் என்றால் ஒரு ஆழமான அர்த்தமுள்ள சமாதானத்தை அவரே உங்களுக்கு தருவார். எதிரிகளுடைய வார்த்தைகளோ எதிரிகளுடைய செயல்களோ உங்களை அசைக்கப் போவதில்லை. மாறாக அதில் மென்மேலும் நீங்கள் உறுதியானவர்களாக கர்த்தருக்காக கர்த்தருடைய சித்தத்திலே ஆழமாக தரித்திருக்கும்படியாக உங்களை பலப்படுத்தும் வார்த்தைகளாக அவை மாறும். தொடர்ந்து தரியு என்ன சொல்கிறார் பாருங்கள். இஸ்ரா 6:11, பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும் அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவுது. இந்த குறிப்பிட்ட இடத்திலே நீங்கள் ஆகாய் சகரியா தீர்க்க தரிசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் மிக உற்சாகம் கொடுக்கிறதாயிருக்கும். அவை அற்புதமான வார்த்தைகள். அவை சிறிய தீர்க்க தரிசிகளின் வரிசையிலே வைக்கப்பட்டிருந்தாலும் மகத்துவமான செய்தியை உடையதாய் இருக்கிறது. இஸ்ரா 6:14, அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியேயும் கோரேஸ் தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவருடைய கட்டளைப்படியேயும் அதை கட்டி முடித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கர்த்தர் கூறிய உற்சாகமான வார்த்தைகள் அவருடைய பணியை செய்து முடிக்க அவர்களை பலப்படுத்தினது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்திலே உங்களுக்கு தடைகள் வரும் என்றால், பிரச்சனைகள் வரும் என்றால், எதிர்ப்புகள் வரும் என்றால் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பாருங்கள். அது ஆண்டவருடைய சித்தம் என்பதை குறித்த உறுதி இருக்கும் என்றால் நீங்கள் அவருடைய பலத்திற்காக, அவருடைய வழிநடத்தலுக்காக பணியை செய்து முடிப்பதற்கு அவர் உங்களுக்கு போதுமானவர் என்பதை கண்டுகொள்வீர்கள். ஆனால் பிரச்சனைகளிலே கஷ்டங்களிலே நீங்கள் கவனிக்க வேண்டியது கர்த்தருடைய சித்தமே. வேத வசனங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுங்கள். தனித்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசி நீங்கள் செய்ய வேண்டியதை அவரே உங்களுக்கு கற்றுத்தருவார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். யாத்திராகமம் 33:17.